எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் சவிதா ராஜகோபால். எனக்கு வயது இப்பொழுது 63. நான் இந்த ஒரு பாட்காஸ்டில் என்ன செய்யப்போகிறேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாட்காஸ்டில் நான் குழந்தைகளுக்கு இராமாயண கதைகளை கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை மிகவும் அழகாக சுருக்கமாக குழந்தைகளுக்கு புரியும்படி ஒரு பெட் டைம் ஸ்டோரி போல இதை உருவாக்கி அவர்களுக்கு கொடுக்கத்தான் ஆரம்பித்திருக்கிறேன். இந்த காலத்தில் வளரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இராமாயண கதைகள் எல்லாம் சொல்வதற்கு சரியான ஆட்கள் இல்லை. காலத்தின் கட்டாயத்தால் அவர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. எல்லா தாய்மார்களும் இப்பொழுது வேலைக்கு செல்வதாலும் அவர்களுக்கு குழந்தைகளுடன் நேரம் ஒதுக்க இயலாமையாலும் இந்த மாதிரி கதைகள் இப்பொழுது இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவ்வளவாக தெரியாததாலும் பொதுவாக இராமாயணம் என்று தெரிந்திருப்பார்களே ஒழிய அதற்கு உள்ளே இருக்கும் கருத்துக்களும் அதனால் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் யாருக்கும் அவ்வளவாக தெரிவதில்லை. இதையெல்லாம் நான் மனதில் வைத்து கொண்டு நம் குழந்தைகளுக்கு ஒரு பெட் டைம் ஸ்டோரி போல உருவாக்கி அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலால் இந்த பாட்காஸ்டில் அதை செய்ய முற்பட்டிருக்கிறேன். இது நல்ல விதமாக இந்த இராமாயண கதைகள் அவர்களுக்கு கடைசி வரையில் சொல்வதற்கு ஆண்டவன் எனக்கு அருள வேண்டும். நீங்களும் எல்லோரும் என்னை வாழ்த்த வேண்டும். மிக்க நன்றி. இப்பொழுது நான் கதைக்குள் எப்படி செல்வேன் என்று பாருங்கள். வணக்கம் குழந்தைகளே, நான் உங்க சாவி பாட்டி பேசுறேன். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போறேன். உங்களுக்கெல்லாம் கதை கேட்க பிடிக்குமா? பிடிக்கும் தானே? ஓகே. உங்களுக்கெல்லாம் ராஜா கதை கேட்க பிடிக்குமா? பிடிக்கும் தானே? சரி, இப்போது உங்களுக்கு நான் ஒரு நல்ல கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட பேர் இராமாயணம். ராமர் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படலைனாலும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ராமர் வந்து ஒரு கடவுள். அவர் வந்து கடவுள் வந்து மனுஷனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தார். அதனால் அவரோட கதையை வந்து நாம் இராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் எதுக்கு பூமியில் வந்து பிறந்து வாழ்ந்தார்? ஏன்னா இந்த பூமியில் ரொம்ப கெட்டவங்கள்லாம் அதிகமாயிருந்தாங்க. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் பயங்கரமான ஒரு போராட்டம். நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நிறைய இடத்துல பார்த்தா சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு சினிமா பார்த்தா கூட இந்த சினிமாவில் என்ன வரும், ஒருத்தங்க வந்து ஹீரோவாக இருப்பாங்க, ஒருத்தங்க வில்லனாக இருப்பாங்க. அந்த வில்லனாக இருக்கிறவங்களாம் கெட்டவங்களாக இருப்பாங்க. அப்போது இந்த ஹீரோ வந்து அந்த கெட்டவங்களையெல்லாம் அடித்து தம்சம் பண்ணி அப்புறம் நல்லவங்க நல்ல விஷயங்களையெல்லாம் நிலைநாட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி உலகத்துலேயும் வந்து கடவுள் வந்து படைத்த உலகத்தில் என்ன ஆச்சுன்னா, எத்தனைக்கு எத்தனை நல்லவங்கள்லாம் இருக்காங்களோ அதே போல் கொஞ்சம் கெட்டவங்களும் சேர்த்து படைச்சிட்டார். அப்போ ஒரு காலத்தில் என்னாச்சு, இந்த நல்லவங்களோட செய்கிற நல்ல விஷயத்துக்கு மேலே கெட்டவங்க செய்கிற கெட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்போது கடவுளுக்கே பொறுக்க முடியல. அச்சுயோ, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே இந்த கெட்டவங்கெல்லாம், அவங்களெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது, எப்படி அவங்களெல்லாம் அழிக்கிறதுன்னு கடவுள் யோசித்து தான் என்ன பண்ணுறாரு, அவரே வந்து இந்த பூமியில் ஒரு மனுஷனாக பிறந்து வளர்ந்து அந்த கெட்டவங்களை அழிக்கிறாரு. அப்படி அவர் வந்து பிறந்த கதை தான் ராமாயணம். சரியா? ஸோ அந்த ராமாயண கதையை நம்ம இப்போது கேட்கலாம். உங்களுக்கு இப்போ ஆர்வமாக இருக்கா, எப்படி கெட்டவங்களை அழித்தாங்க, கெட்டவங்க என்ன பண்ணாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ ஆசையாக இருக்குல்ல? ஓகே, நம்ம இந்த கதையை முதல்ல இருந்து பார்ப்போம். ஒரு ஊரில் அப்படின்னு தானே கதை ஆரம்பிக்கணும், அப்போ தானே உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ல? ஓகே, ஒரு ஊரில், அதாவது லாங் 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 எகோ, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில், அதாவது அயோத்தி அப்படிங்கிற ஒரு நாட்டில், ரகு வம்சத்தோட மன்னர், ரகு வம்சத்திலிருந்து பிறந்த ஒரு மன்னர், அவர் பேர் தசரதன். அந்த தசரத மகாராஜா அவர் வந்து அந்த அயோத்தி நாட்டை ஆண்டு வந்தார், அதாவது அந்த நாட்டை ஆட்சி புரிந்துட்டு இருந்தார். அவர் வந்து ரொம்ப அருமையான, ரொம்ப நல்ல ஒரு மன்னர். ரொம்ப அவருக்கு திறமைகள் அதிகம், பல நாட்டு கூட போருக்கெல்லாம் போய் வெற்றி அடைஞ்சு வந்தவர். ஸோ நல்ல ஒரு ஆட்சியை அவர் கொடுத்துட்ருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன நடந்தது, அவர் வந்து ஒரு பெரிய போருக்கு போயிருந்தார். பெரிய போருக்கு போயிட்டு அந்த போரெல்லாம் முடிஞ்சு அவர் வெற்றி அடைஞ்சு அந்த வெற்றியோட அவர் திரும்புகிறாரு ஊருக்கு, இங்கே அயோத்திக்கு திரும்பிட்டுருக்கார். இதுக்குள்ளே நம்ம இன்னொன்று யோசிப்போம், என்னென்னா அந்த அரசருடைய குடும்பம் யார், அந்த அரசருக்கு வந்து, அதாவது தசரத மகாராஜாவுக்கு 3 வைஃப், எத்தனை வைஃபு, 3 வைஃப் இருந்தாங்க. அவங்க பேர் கௌசல்யா, சுமித்ரா, அப்புறம் கைகேயி. இப்படி 3 வைஃப் அவங்களுக்கு இருந்தாங்க. அந்த மகாராஜாவும் அவங்க ஒய்ஃபும் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அரண்மனையில் இருந்தாங்க. ராஜாலாம் எங்கே இருப்பாங்க, பெரிய அரண்மனையில் இருப்பாங்க, பெரிய பேலஸில் வாழ்வாங்க. ஸோ அந்த 3 ராணிகள், ஓகே, ராஜாவோட ஒய்ஃப் யார், ராணி, மகாராணிகள். ஸோ அவங்க மகாராணியும் தசரத மகாராஜாவும் அயோத்தி நாட்டுடைய அரண்மனையில் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ தான் ராஜா வந்து இந்த மாதிரி ஒரு போருக்கு போயிட்டு வெற்றி அடைஞ்சு திரும்பி வராரு. அவர் திரும்பி வரும்போது அவருக்கு வந்து சந்தோஷம் இருந்தது, வெற்றி அடைஞ்சிட்டோன்னு. ஆனால் தனக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னு ஒரு சோகமாயிட்டார். அவருக்கு குழந்தைங்க இல்லை, தட் இஸ் அவங்களுக்கு வாரிசு இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் கவலையாகவே திரும்பி வந்தார். அப்போது அதெல்லாம் அவர் மனசில், நம்ம வந்து இவ்வளவு ஜெயித்தாலும் இவ்வளவு பண்ணாலும் கடைசியில் நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, நமக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா தானே நமக்கு அப்புறம், நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இந்த நாட்டை வந்து ஆள்றதுக்கு ஒரு வாரிசு எனக்கு இல்லையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அவர் வெற்றி அடைஞ்சிட்டும் கவலைப்பட்டுட்டு வீட்டுக்கு வராரு, அப்படி அரண்மனைக்கு வராரு. அப்போது அவரோட 3 பேரும் ஓடி போய் அவரை வரவேற்கிறாங்க. ஆஹா, மகாராஜா வந்துட்டாரு, வெற்றியோடு வராரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து சந்தோஷமாக கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவரோட முகம் அப்படியே வாடி இருக்குது. இப்போ வாடி இருக்கும்போது கேட்குறாங்க, அடா இவ்வளோ நல்ல வெற்றி அடைஞ்சு வந்திருக்கீங்களே மகாராஜா, ஏன் உங்கள் முகம் இப்படி ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ வெற்றி அடைஞ்சு என்ன பிரயோஜனம், எனக்குன்னு ஒரு பையன் இல்லையே, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு மகன் இருந்தால் தானே அவனை வந்து நான் பின்னாடி அரசன் ஆக்க முடியும். இந்த நினைப்பு தான் என்னை வந்து ரொம்ப கவலை அடைய வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறார். எங்கே? அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு. அதாவது அந்த கோயில்லாம் அவரோட முன்னோர்கள், அவரோட அப்பா, அவரோட தாத்தா, அவருக்கு முன்னாடி அப்படியெல்லாம் அந்த வாரிசு, அவங்க ரகுவம்சத்தில் இவருக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ், அந்த அவர்களை, அந்த மன்னர்களுடைய சிலைகளெல்லாம் வச்சு அவங்க பெரிய ஒரு கோவில் வச்சுருந்தாங்க அரண்மனைக்குள்ளே. அங்கே போய் அவர் எல்லார்கிட்டேயும் சாமி மாதிரி கும்பிட்டு, நான் என்ன செய்வேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வந்து வாரிசு இன்னும் இல்லை, எனக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் ஆள்வாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மனசு உருகி அவங்களுடைய முன்னோர்கள்ட்டெல்லாம் அப்படி கையெடுத்து கும்பிட்டு மனசில் உருகி நினச்சிட்ருக்காரு. அப்போது அந்த மூணு மகாராணியும் அவங்க அவர் பின்னாடியே போய் நின்று அதை பார்த்துட்ருக்காங்க. அப்படி அவர் கவலையோடு சாமி கும்பிட்டுருக்கும்போது யார் வராங்க? ஒரு மகரிஷி வராரு, அதாவது அந்த நாட்டோட குரு. ஓகே, அவர் வந்து ஒரு முனிவர். ஓகே, அவர் வராரு. அவங்க வந்து வந்து என்ன சொல்கிறாரு, மகாராஜா ஏன் வாட்டமாக இருக்கீங்க, ஏன் சேடாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வந்து அப்போது எனக்கு வாரிசு இல்லையே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த ரிஷி சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைப்பதற்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, இது என்ன வழி அப்படின்னு மகாராஜா கேட்குறாரு. மகாராஜா கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம அரண்மனையில் ஒரு யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த யாகத்தோட பேர் புத்திர காமிஷ்டி யாகம். என்ன யாகம்? புத்திர காமிஷ்டி யாகம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. கண்டிப்பாக நம்ம செய்யலாம், யாகம் நடத்தலாம், இப்போவே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ குரு என்ன சொல்கிறாரு, வந்து யாகத்தை நடத்தலாம், ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இந்த யாகத்தை நடத்துறதுக்கு கலைக்கோட்டு முனிவர் ஒரு முனிவர் இருக்கார், அதாவது அவர் பேர் ரிஷ்யசிங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு முனிவர் தான் அந்த யாகத்தை நடத்தணும். ஆனால் அவரை வந்து இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. அப்போது மகாராஜா என்ன சொல்கிறாரு, அது என்ன கஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் நேரில் போய் ரிஷ்யசிங்கரை பார்த்து இந்த யாகத்துக்கு அவரை நான் வந்து கூட்டிகிட்டு வரேன், அவரைட்ட பர்மிஷன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நானே நேரில் போய் பார்க்குறேன் அப்படின்னு மகாராஜா புறப்படுறாரு. அப்படின்னு தானே கதை ஆரம்பிக்கணும். அப்போ தானே உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லை? அப்படி தசரத மகாராஜா வந்து அந்த ரிஷ்யசிருங்கரை கூப்பிட்றதுக்காக அவர் வாழற அந்த காட்டுக்கு போகிறார். அந்த காட்டில் தான் அந்த ரிஷ்யசிருங்க முனிவர் தவம் இருக்கார். ஸோ அவர் அங்கே தவம் புரிகிற அந்த இடத்துல போய் அவரை கூப்பிடணும். அதுக்காக தசரத மகாராஜா காட்டுக்குள்ளே செருப்பு கூட போட்டுக்காம அப்படியே நடந்து போகிறாரு. அவர் மனசெல்லாம் அப்படியே ஒரே இதாக இருக்குது, எப்படியாவது போய் ரிஷ்யசிங்க முனிவர் காலில் விழுந்து கெஞ்சி அவரை சம்மதிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து புத்திர காமிஷ்டி யாகத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட வேகமாக போயிட்டே இருக்கார். காட்டுக்குள்ளே போய் 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 தேடி பிடிச்சி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்றாரு. ஓ, இந்த இடத்துல தான் இருக்கார் அவர் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே உள்ளே போய் பார்த்தாக்கா அந்த முனிவர் வந்து அப்படியே உட்காந்து கண்ணை மூடி தவம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி தவம் முனிவர்கள்லாம் தவம் பண்ணும்போது போய் நம்ம பேசக்கூடாது, போய் அதை வந்து கலைக்கக்கூடாது, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அப்படி பண்ணக்கூடாது. அதனால் மகாராஜா என்ன யோசிக்கிறாரு, ஓ முனிவர் தவம் இருக்கார், நம்ம இப்போது அவர்கிட்ட பேச முடியாது, நம்ம வெயிட் பண்ணுவோம், அவர் எப்போ கண் முழிக்கிறாரோ அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமாக ஓரமாக போய் ஒரு மரத்துக்கு கீழே போய் அப்படியே கீழே உட்காந்துக்கிறார். அப்படியே கீழே உட்காந்து அந்த மரத்தில் அப்படியே தலையை சாய்ச்சி அப்படியே கண்ணசர்ந்து அப்படியே தூங்குறாரு. எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கிருந்து அந்த ரிஷ்யசிங்க முனிவர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாரு. அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்படியே என்னது, அந்த முனிவருக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ளே ஒரு கடவுள் வந்து சொல்கிறாரு, இந்த முனிவர்கள்லாம் தவம் இருக்கிறவங்களெல்லாம் கடவுள்கிட்ட சில சமயம் அவங்களால பேசக்கூட முடியும், ஏன்னா அதுதான் அந்த தவம் இருக்கிறதுனோட பவர். அப்போது திடீர்னு கடவுள் வந்து அப்படியே ஒரு குரலில் வந்து முனிவருக்கு மனசில் கேட்குற மாதிரி சொல்கிறாரு, ரிஷ்யசிங்க முனிவரே, உங்களை தேடி ஒரு தசரத மகாராஜா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு வந்து நீங்கள் ஒரு புத்திர காமிஷ்டி யோகம் நடத்தணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு முழிப்பாகுது. முழிப்பானோடனே அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இது வந்து புத்திர காமிஷ்டி யோகம் நீங்கள் நடத்தி நான் வந்து இந்த பூமியில் மறுபடியும் நான் அவதரிப்பேன், அதுக்கு வந்து நீயும் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். ஸோ என்னுடைய அடுத்த இந்த பிறவியில் எடுத்து நான் வந்து இந்த பூமியில் வாழறதுக்கு நீ தான் வந்து முதல் கட்டமான என்னுடைய பிறவிக்கு முதல் பூஜை யாகம் நடத்த போகிறது நீ தான், அதனால் உனக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு கடவுள் வந்து சொல்கிறார். சொன்ன உடனே முனிவர் வந்து அப்படியே முழிச்சிடுறாரு. முழிச்சிட்டு வந்து எட்டி பார்க்குறாரு, அங்கே மகாராஜா உட்காந்து அப்படியே தூங்கிட்டுருக்காரு. அப்போது அவர் அப்படியே முனிவர் எழுந்து வந்து மகாராஜா அப்படிங்கிறாரு. முன்னே இவர் முழிச்சிடுறாரு. முழிச்சிட்டு எழுந்து, முனிவரே மன்னிச்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ வந்து தசரத மகாராஜா எனக்கு தெரியும், புத்திர காமிஷ்டி யோகம் நடத்துறதுக்கு கேட்குறதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு முனிவரே சொல்கிறார். சொன்ன உடனே மகாராஜாவுக்கு ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்னு, எல்லாம் கடவுளோட செயல், நான் வந்து வரேன், வந்து உனக்கு யாகம் நடத்தி தரேன், உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் அந்த யாகத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. சரியா, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. நம்ம அடுத்த எபிசோடில் அடுத்தது வர கதையை பார்ப்போம். ஓகே குழந்தைங்களா, எல்லாம் கதை கேட்டிங்களா, நல்லா இருந்ததா? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். Bye.